ஏழாவது வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாயிருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அருமையானவர்களே, இன்று இந்த பகுதியை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது மிகவும் தேவையானதொன்றாகவே நான் கருதுகிறேன். இன்று சபையை குறித்த ஒரு தெளிவான விளக்கங்களை நீங்கள் கற்றிருந்தாலும் அதிலே சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே நான் இந்த பகுதியை தெரிவு செய்திருக்கிறேன். ஆவியானவர் தாமே தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கும்படியாய் தொடர்ச்சியாக அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதே எனது ஜபமாகவும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலாவதாக நாங்கள் இங்கு காணுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு அவன் ஒரு கடிதத்தை அவன் எழுதுகின்றதை நாங்கள் கண்டோம். அவை இந்த சபை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் யாரும் அறிவீர்கள். அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சபை என்றால் தேவனால் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவே அது சபையாகும். அவை இந்த சபை என்கின்றது தனியதாக ஒரு கட்டிடத்தை கொண்டது அல்ல. இந்த சபை அது மெய்யாகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவராலே ரட்சிப்பு உண்டு என்பதை தங்களுடைய வாயினாலே அதை அறிவித்து தங்களுடைய கிரிகைகளினாலே நிரூபித்தவர்களை கொண்ட இந்த அங்கத்துவர்களை கொண்டதே இந்த சபை. அவை இந்த சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறாரே தவிர இது மனுஷன் இந்த சபைகளுக்கு தலையானவன் அல்ல. ஆவே இந்த தலையாகிய கிறிஸ்துவே இந்த சபையை ஆட்சி செய்து வருகிறவரும் தன்னுடைய வழிகளை இந்த சபைகளுக்கு போதித்து கொடுக்கிறவரும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சபைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆவே அருமையானவர்களை, இப்படியாக தலையாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் இந்த சபைக்காக கொடுத்திருக்கிறபடியாலே இந்த சபையானது அவருடைய அதிகாரத்திற்கும் ஆலோசனைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் பூரணமாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்கின்றது அது தேவனாலே கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கின்றது. ஆகவே இது என்னுடைய உங்களுடைய சுய விருப்பத்தை நடத்துகின்ற ஒரு நிறுவனமோ அல்லது ஒன்று கூடலோ இது அல்ல. இது மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சித்தங்களையும் விருப்பங்களையும் போதனைகளையும் அது நடைமுறைப்படுத்துகின்ற பின்பற்றுகின்ற ஒரு குழுவாக இருக்கின்றதே இந்த சபை. ஆகவே தேவன் இந்த சபையை நடத்துவதற்கான எல்லா வழிமுறைகளையும் தன்னுடைய வேதத்திலே எழுதி தந்தது மட்டுமல்லாமல் இங்கு வேதத்திலே எழுதி தந்த சகல நியமனங்களையும் ஒழுங்குகளையும் நடைமுறைப்படுத்தவும் தேவன் தன்னுடைய தாசர்களையும் சபைகளுக்கு நியமித்திருக்கின்றார் இந்த சபையை நடத்துவதற்காக. ஆகவே இங்கு தேவனாகிய கிறிஸ்து சபையினுடைய தலையாக இருந்து சபையை ஆட்சி செய்து அவர் வருகின்றார். அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் சபையை நடத்துவதற்கான இந்த பொறுப்பையும் அவர் தன்னுடைய மூப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் அதை கொடுத்திருக்கின்றார் என்பதும் இந்த சபையா இந்த வேதமானது கற்றுத் தருகின்ற போதனைகளிலே ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த சபையை வழிநடத்துகின்ற இந்த மூப்பர்களும் இந்த போதகர்களும் தங்களுடைய சுய விருப்பத்திற்கு அமைவாக அல்ல, தேவன் வெளிப்படுத்தின சித்தத்திற்கு அமைவாகவே சபையை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இந்த சபை என்பது அது பரிசுத்தம் உள்ளதும் அது ஒழுங்குள்ளதும் தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதும் பாவத்தை வெறுக்கிறதும் கிறிஸ்துவுக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறதுமே இந்த சபையினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய சபையாகிய இந்த வவுனியாவில் இருக்கின்ற சபையும் பரிசுத்தம் உள்ளதாகவும் ஒழுங்குள்ளதாகவும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதாகவும் தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்கின்றதாகவும் பாவத்தை வெறுக்கின்றதாகவும் கிறிஸ்துவுக்கு பூரணமாக கீழ்ப்படுகின்ற சபையாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக இந்த சபையானது தேவனுடைய பார்வையிலே உன்னதமான ஒரு பரிசுத்த ஒரு குழுவாக இருக்கிறபடியாலே இந்த மெய்யான சபையினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் நான் அதை உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கின்றேன். இங்கு தேவன் தெரியப்படுகின்ற, தேவன் சந்தோஷப்படுகின்ற, தேவன் களிகூறுகின்ற சபையினுடைய குணாதிசயங்கள் மூன்று இருக்கின்றது. முதலாவது, தேவனுடைய வசனத்தை சரியாகவும் நேர்த்தியாகவும் பிரசங்கிக்கின்ற சபையாக இருக்க வேண்டும். சாக்கிரமந்துக்களை, அதாவது ஞானஸ்ஞானம் திருவிருந்து ஆகிய இரண்டு சாக்கிரமந்துக்களையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் அதை நடைமுறைப்படுத்தி அனுசரிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இங்கு ஒழுக்கத்தை, சபை ஒழுக்கத்தை சரியாகவும் நேர்த்தியாகவும் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, சபையாகிய தலையாகிய கிறிஸ்துவை சபையிலே கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவர்களுமே சபையாக கருதப்படுகின்றார்கள். ஆகவே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அவர் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லுகின்றபடியாய் இந்த சபை என்று சொல்லுகின்றது. இங்கே ஒவ்வொரு தனிப்பட்ட அங்கத்துவர்களையுமே அது குறிக்கின்றது. ஆகவே இந்த சபையினுடைய பிரதானமான குணாதிசயங்களிலே ஒன்று என்னவென்றால், இது சபையினுடைய ஒழுங்கு என்றால், இந்த சபையானது ஒழுங்கற்றவர்களுக்குரிய நடவடிக்கைகளையும் இங்கு சபையிலே இருக்கின்ற மற்றவர்களும் எந்த வகையிலும் ஒழுங்கற்றவர்களாக போகக்கூடாது என்கின்ற அவர்களுடைய வழிநடத்தல்களும் இந்த ரெண்டும் இந்த ஒழுங்குக்குள்ளாக அது வரும். இங்கு ஒழுங்காற்று நடவடிக்கை அல்லது ஒழுங்கு என்று பேசுகின்ற வேளையிலே ரெண்டு பிரதானமான காரியங்களை நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்தும் நாங்கள் காணலாம். ஒன்று என்னவென்றால், இங்கு புளித்தமா மற்றது புளிக்காதமா. இந்த புளித்தமாவை நாங்கள் வெளியாக வைத்திருக்கின்றதும் இந்த புளிப்பில்லாத மாவானது அது புளிக்காத படிக்கும், இந்த புளிப்பில்லாத மாவிற்குள்ளாக இந்த புளிப்பான மா போகாத படிக்கும் இந்த சபையை பரிசுத்தமாக பாதுகாத்து வைத்திருக்கின்ற ஒரு சபைதான் அது. உன்னதமான சபையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபையிலே தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே அருமையாளர்களே, நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு புளித்த மாவானது சபையில் இருந்து அது நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் என்னத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், முதலாவது நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளிலே இந்த பாவத்தை அகற்றுதல் என்றால் என்ன, முதலாவது என்ன அதனுடைய அர்த்தம் என்ன. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தெளிவாக கவனியுங்கள், சபை என்கின்றது அங்கத்துவர்களை கொண்டது. இங்கு அங்கத்துவர்களின் பாவம் என்கின்றது அது சபையினுடைய பாவம். ஆகவே ஒரு அங்கத்தவரின் பாவம் கூட அது சபையினுடைய பாவமாகவே அது கருதப்படுகின்றது. ஆகவே இங்கு ஆதியில் இருந்து அந்தம் வரையும் நீங்கள் வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கு ஒரு மனுஷனுடைய பாவமே இங்கு அநேகரை எல்லாரையுமே பாவத்திலே விழுத்தியதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனபடியாலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கு ஒரு மனுஷனுடைய பாவம் அது சபையினுடைய பாவமாகவே அது கருதப்படுகிறது. ஏனென்றால் பாருங்கள், இங்கு 1 கொரிந்தியர் 5:1 பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்தியட்சமாய் சொல்லப்படுகிறதே. உங்களுக்குள்ளே சபைக்குள்ளே, ஆவே இங்கு சபைக்குள்ளே பாருங்கள், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், நீங்கள் சபையாக கூடி வந்திருக்கையிலே நான் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஒருவருடைய சிலருடைய பாவங்கள் எல்லாம் அது சபையினுடைய பாவமாகவே அது கருதப்படும். அது நீங்கள் தனிப்பட்ட பாவம் என்று நாங்கள் எதையுமே நாங்கள் தள்ளி வைக்கின்றதாக அல்லாமல், இது சபை அங்கத்தவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே அது சபையினுடைய பாவமாகவே அது கருதப்படும். ஆகவேதான் அருமையானவர்களே, இந்த சபைக்குள்ளே இந்த பாவத்தை அகற்றுதல் என்றால் என்னவென்றால், சபை அங்கத்துவர்கள் உள்ள நபர்கள், சபையிலே அங்கத்துவம் உள்ள நபர்கள், சபையிலே தலையாகிய கிறிஸ்துவினுடைய வழிகளையும் நியமனங்களையும் நிராகரித்து பாவம் செய்யும் போது, வெளிப்படையாக பாவத்தை செய்கின்ற போது, அவர்களை அன்பினால் திருத்தி தேவ கோபத்திலிருந்து தப்புவிக்கும் நோக்கோடு செயற்படுத்தப்படும் ஒரு காரியம் மட்டுமல்லாமல், மாறாக தொடர்ச்சியாகவே அந்த நபர்கள் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கும் பட்சத்தில், அவர்கள் சபை அங்கத்துவத்திலிருந்து நீக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடே இந்த பாவத்தை அகற்றுதல் என்பதனுடைய நோக்கம். ஒரு சபை அங்கத்துவர்கள் கிறிஸ்துவினுடைய வழிகளையும் அவருடைய நியமனங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவர்கள் நிராகரித்து பாவம் செய்யும் போது, வெளிப்படையாக அவர்களை அன்பினால் திருத்தி தேவ கோபத்திலிருந்து தப்புவிக்கும் நோக்கோடு செயற்படுத்தும் ஒரு காரியம் மட்டுமல்லாமல், மாறாக தொடர்ச்சியாக பாவத்திலே இருக்கும் பட்சத்தில் அங்கத்துவத்திலிருந்து அவர்களை நீக்கிவிடுகின்ற ஒரு செயற்பாடே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை ஆகும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட பாவத்திலே இருக்கின்றவர்களை ஒழுங்காற்று நடவடிக்கை செய்வதற்கான காரணம் என்ன, அல்லது எதற்காக இப்படியானது ஒன்றை நாங்கள் சபையாக செய்ய வேண்டும் என்றால், முதலாவது, இது ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, ஆனபடியாலே இதை நாங்கள் செய்ய வேண்டும். ஆவிலே பாருங்கள், இங்கு 7வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஆவே இந்த கழித்து போடுங்கள் என்ற இந்த வினை சொல்லானது அது ஒரு கட்டளை வாக்கியமாகவே அது இருக்கின்றது. ஆவே இங்கு தேவன் இந்த சபைக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், இங்கு பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கின்ற அல்லது வெளிப்படையாகவே சாட்சியற்று பாவத்தை செய்கின்ற எவர்களுக்கும் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும் என்கின்றது தேவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. ஆவே இங்கு பாவமானது கண்டிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான சத்தியங்களிலே ஒன்று. ஆதியிலே ஆதாம் பாவத்தை செய்த வேளையிலே ஆதாம் தண்டனையை பெற்றுக் கொண்டான். பின்பதாக நீங்கள் ஒவ்வொரு கால பகுதியிலும் காலகட்ட பகுதியிலும் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சபையிலே ஒவ்வொன்றிற்கு அவர் கரிசனை உள்ளவராய், ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சபையானது அது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அது எவர்கள் அது பாவத்தை செய்த வேளையிலும் அந்த பாவத்தை அவர் வரலாறு ரீதியாகவே கண்டித்து வந்தார் என்கிறதை நானும் நீங்களும் வேதத்திலிருந்து அதை அறிந்து கொள்கின்றோம். தன்னுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமான தாசனாகிய தாவீது அங்கு அவன் பாவத்தை செய்த வேளையில் கூட கண்டித்த தேவன், ஏனென்றால் அவர் தேவன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையை நாங்கள் எடுக்க வேண்டும் என்கிறதிலே அவர் நமக்கு கட்டளையை தந்திருக்கின்றார். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இந்த பாவமானது அது ஒழுங்காற்று அது செய்யப்படாத வேளையில், இந்த பாவமானது அது சரியான விதையில் விதத்திலே அது டீல் பண்ணப்படாத வேளையிலே அதனுடைய விளைவு மிகவும் ஒரு ஆபத்தானதாக இருக்கும். அதற்காக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை செய்ய வேண்டும். பாருங்கள் என்னவென்றால், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று சொன்னால், அதில் இருக்கின்ற ஆபத்து என்ன ஆபத்து என்று சொன்னால், இங்கே இந்த பாவமானது அது மற்ற அங்கங்களுக்குள்ளே அது ஊடுருவக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு உண்டு. ஆகவே ஒரு பாவத்தை நீங்கள் சபையிலே வெளிப்படையான ஒரு பாவத்தை சபையிலே அது கண்டிக்காமல் வைத்திருக்கின்ற வேளையிலே அந்த பாவமானது அது மற்றவர்களையும் அது செல்வாக்கு செலுத்தி அந்த பாவமானது மற்றவர்களுக்குள்ளும் அது புகுந்து அது சபையை சேதப்படுத்தக்கூடிய ஆபத்து உண்டு என்பதற்காக பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இப்படி கரிசனை உள்ளவர்களை விட்டு நீங்கள் நீக்காமலும் துக்கப்படாமலும் உருமாப்பா இருக்கிறதுடைய காரணம் என்ன? அவன் இங்கு பவுல் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஒரு வெளிப்படையான ஒரு பாவத்தை சபையிலே செய்கின்றவர்கள் அது தொடர்ச்சியாக வைத்திருக்கின்ற வேளையிலே அது நிச்சயமாக பாவமானது அது மரணத்தை சபைகளுக்குள்ளே அது கொண்டு வரும். ஆகவே இது ஆபத்தானது. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், உங்களுடைய உறுப்பிலே சிறியதான ஒரு வேதனை ஒன்று வந்தால் அல்லது உங்களுடைய இந்த விரலிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதை மாற்றுவதற்கு முற்பட்டு அது மாற்ற முடியாத ஒரு கட்டம் வருகின்ற வேளையிலே நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே அந்த விரலை கலட்டவோ அல்லது இந்த கையை இந்த ஏதாவது இடத்திலே கலட்டவோ இந்த மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். காரணம் என்னவென்றால், அது அகற்றப்படாது விட்டால் அது மற்ற அங்கங்களுக்குள்ளும் அது என்ன செய்யப்படும், அது சென்று ஒரு மனுஷனுடைய முழு சரீரத்தையும் அது என்ன செய்யும், அது சேதப்படுத்தும் என்பது பொதுவான அறிக்கை. அதே மாதிரித்தான் இங்கு பவுல் சொல்லுள்ள காரியம் என்னவென்றால், அது மிகவும் ஒரு ஆபத்தானது, அது பரவி அது சபைகளுக்குள்ளே சேதத்தை அது கொண்டு வரும். மூன்றாவது காரியம் என்னவென்றால், நாங்கள் என்ன எதற்காக நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றால், அது தேவனுடைய இந்த பரிசுத்தமானது எந்த வகையிலும் அது குறைத்து சபையிலே அது குறைக்கப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் the standard of the holiness, அதாவது தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அந்த தராதரமானது அது எந்த வகையிலும் அது குறைகின்றதாக இல்லாமல் அது தேவனுடைய அந்த பரிசுத்தையே அது உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பியார்களை வேதம் சொல்லுகிறது தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நானும் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவை இங்கு பாவத்தை காணாத சுத்த கண்ணரான அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய சபையும் இப்படியான பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு தன்னுடைய வார்த்தையிலே கூட எழுதி தந்திருக்கிறார் என்னவென்றால், நாங்கள் பரிசுத்தமுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவினுடைய காரியமாக இருக்கிறது. நீங்கள் எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 27வது வசனம் என்னவென்றால், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பே நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தேவன் தன்னுடைய சபையானது எந்த வகையிலும் அது பாவத்தாலே அது செல்வாக்கு செலுத்தப்படாத, அது எந்த வகையிலும் அது பாவத்தை செய்யப்படுத்தாத, அது பரிசுத்தமுள்ள சபையாக பிழையற்ற சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் இங்கு திருவுளம் பற்றுகின்றவராக இருக்கின்றார். அவர் ஏன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளை சபையிலே எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அது தேவனுடைய பரிசுத்தமானது எந்த வகையிலும் சபைக்குள்ளாக அது குறைந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஏன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற வேளையில் கவனமாக கேளுங்கள், இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது சபையிலே எடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், பாதுகாப்பு. இங்கே பாவம் செய்தவர்களையும் அது பாதுகாக்கின்றதாகவும், பாவம் செய்யாமல் சபைகளுக்குள்ளே இருக்கின்றவர்களையும் பாதுகாக்கின்றதே அந்த பிரதானமான நோக்கம். அவை இங்கே பாவம் செய்தவர்களையும் அங்கே துரத்தி விடுகின்றதோ அல்ல அதனுடைய நோக்கம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், பாவத்தை செய்தவர்கள் தேவனண்டையிலே வர வேண்டும் என்பதையும், இந்த பாவமானது பாவம் செய்யாதவர்களுக்குள்ளே அது செல்வாக்கு செலுத்தாதபடியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றதே சபைக்குரிய அந்த உன்னதமான வளர்ச்சிக்கு, சபையினுடைய முதிர்ச்சிக்கு, சபையினுடைய பரிசுத்தத்தை அது பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரணமே, ஒரு காரியமே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையாக அது இருக்கின்றது. முதலாவது நாங்கள் பார்த்து நாங்களுடைய ஏன் எண்ணத்திற்காக இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை, இது தேவனுடைய கட்டளை, இது ஆபத்தானது, எல்லாருக்கும் பரவக்கூடியது, அது பரிசுத்தமானது, எந்த வகையிலும் குறையாத வகையில இருப்பதற்காக சபையுடைய பரிசுத்தம் விளங்குவதற்காக எடுக்கப்படுகின்றது. மூன்று நாலாவது, அது சபையினுடைய பாதுகாப்பிற்காக, சபையினுடைய நன்மைக்காக, சபையினுடைய சாட்சிக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கப்படுகிறது. ஒன்று இங்கு மூன்றாவது காரியம் என்னவென்றால், முதலாவது நாங்கள் அதென்றால் என்ன என்று பார்த்தோம், இரண்டாவது அது என்ன காரணத்திற்காக என்று பார்த்தோம், மூன்றாவது அதனுடைய நோக்கம், இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையை சபையிலே எடுப்பதற்கான நோக்கம் என்னவென்றால், பிரதானமான நோக்கம் அந்த ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்ப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம். அந்த ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அது வெளியே போயிருந்தோம், அந்த ஆத்துமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நியமனங்களையும் அவருடைய வழிகளையும் அவருடைய சித்தங்களையும் துணிகரமாக அவர்கள் மறுதலித்து அந்த பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும், எந்த ஆத்துமாவும் கெட்டு போகின்றது, தேவனுக்கு அது பிரியமல்ல. ஆகவே மனம் திரும்பின பாவியின் நிமித்தமாய் கிறிஸ்து சந்தோஷப்படுகின்றார். ஆகவே அருமையாளர்களே, என்னுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அந்த பாவமான செய்யப்பட்ட அந்த ஜனமானது, அந்த தனிப்பட்டவர்களானவர்கள் மறுபடியும் தங்களுடைய பாவத்தை விட்டு பலவீனத்தை குறித்து மனம் திரும்பி கிறிஸ்துவோடு ஒரு புதியதான ஒரு உறவை கட்டுவதற்கு
சபையானது செயற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையே இந்த நடவடிக்கை. நீங்கள் யாக்கோபு 5வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 19வது வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஏன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய நோக்கம் என்னவென்றால், பிரதானமான நோக்கம் அந்த சபர் அது செய்த அந்த நபரானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் பார்க்கிறதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சுற்றையே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை. இரண்டாவது காரியம் என்னவென்றால், அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை நாங்கள் ஆதாயப்படுத்துவதே இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. மத்தேயு 18வது அதிகாரத்திலே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சபையினுடைய ஒழுங்கை பற்றி பேசுகின்ற வேளையில் அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 15வது வசனம், கடைசி 15வது வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், அவன் பாவத்தை செய்தால், அவனிடத்திலே நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையிலே அவன் குற்றத்தை அவனுக்கு உடைத்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்திக் கொண்டாய். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய நோக்கம் என்னவென்றால், அது அந்த ஆத்துமாவானது ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதற்காகவே அது செயற்படுத்தப்படுகின்றதாக இருக்க வேண்டும். இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்று, இரண்டாவது என்னவென்றால், அது அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்காகவே இந்த காரியங்களை நாங்கள் செயற்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்னவென்றால், 6வது வசனம், 5வது அதிகாரம் 1 கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது போல, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது, அல்லது கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிவாக்கும் என்று அறியீர்களா? அடுத்த நோக்கம் என்னவென்றால், இங்கு பாவம் செய்தவர்களை ஆதாயப்படுத்துவதும் சபையிலே இருக்கின்ற மற்றவர்களை பாதுகாக்கின்றதும். அவை இங்கு வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால், இந்த கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆனபடியாலே இந்த புளிப்பான மாவை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள், ஏனெனில் அங்கு புளிக்கப்படாத மாவானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும். இன்னொரு பாசையிலே சொன்னால், இங்கு இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையுடைய நோக்கம் என்னவென்றால், இது பாவம் செய்தவர்களுடைய கரிசனைக்காகவும் பாவத்தை செய்யாமல் இருக்கின்ற சபையிலே இருக்கிறவர்களுடைய கரிசனைக்காகவும் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது எடுக்கப்படுகின்றது. இங்கு மூன்றாவது காரியம் என்னவென்றால், இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசு இந்த நிகழ்வினூடாக இந்த நடைமுறையினூடாக அவர் ஒருவரே மகிமைப்படுகின்றவராக இருக்க வேண்டும். ஆகவே சபையிலே தலையாகிய கிறிஸ்து தன்னுடைய சபையான தன்னுடைய மனவாட்டிக்கு ஒப்பிடப்பட்டவராகிய கிறிஸ்து இந்த சபையின் மூலமாகவே கிறிஸ்துனுடைய மகிமையானது பிரசங்கி பிரஸ்தாபிக்கப்படும் என்று எழுதி தந்த கிறிஸ்து, ஆகவே இந்த சபையினுடைய ஒழுங்கானது எவ்வளத்திற்கு அது ஒழுங்காக இருக்கின்றதோ அது அவ்வளத்திற்கு கிறிஸ்துவை அது மகிமைப்படுத்துகின்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவேதான் இந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை சபையிலே மேற்கொள்ளுகின்ற வேளையிலே இங்கே பாவங்கள் எல்லாம் தள்ளப்படுகின்றது. பாவம் செய்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்வதற்கு வருகின்றார்கள். அங்கு இருக்கின்றவர்களும் இந்த பரிசுத்தத்திலே வாழுகின்றார்கள். இப்படி பரிசுத்தமாக சபை இருக்கின்ற வேளையிலே அது கிறிஸ்துவுக்கே அது மகிமையையும் அது கிறிஸ்துவுக்கே அது பெருமையையும் கொண்டிருக்கின்றதே தவிர அது நீங்கள் பெருமை பாராட்டுவதற்காக இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை பவுல் சொல்கிறார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்லது. காரணம் என்னவென்றால் இது மேன்மைக்குரியவர் கிறிஸ்து ஒருவரே இந்த நிகழ்வின் மூலமாக. அடுத்ததாக அருமையானவர்கள் என்னவென்றால் யோசித்து பாருங்கள், இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு அங்கத்துவர்களையோ அல்லது சில அங்கத்துவர்களையோ சபையிலிருந்து இழப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அல்லது உடனடியாக செய்யப்பட வேண்டிய காரியம் அது நோக்கம் என யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஒரு காலிலே ஒரு சிறியதான ஒரு வேதனை ஒரு புண்ணொன்று வந்தால் உடனடியாக காலை கலட்ட யோசிப்பீர்களா அல்லது மருந்தை போட யோசிப்பீர்களா? அது மருந்தை போட்டு நீங்கள் செயற்படுகின்ற எல்லா விதமான முயற்சிகளை நீங்கள் எடுத்து இயலாத கட்டத்திலே மற்ற அங்கத்துவத்தினுடைய அல்லது உங்களுடைய நோக்கத்தை உங்களுடைய விருப்பத்தை அது முறியடிக்கும் என்ற நோக்கத்தோடு அந்த காலை நீங்கள் கலட்டுவதற்காக என்ன செய்கிறீர்கள்? அனுமதிக்கின்றீர்கள். அந்த காலை கலட்டுகின்றது எவ்வளவு ஒரு பிரயோஜனம் இல்லாத அது காலாக இருந்தாலும் காலிலே கால் இருக்கிறது போல அது இதுவரா ஆனபடியாலே இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அது வேதனையாக அது இருந்தாலும் அதொரு மிக மிக ஒரு கசப்புக்களை இருதயத்திலே வந்தால் இது நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டியது ஒன்று. ஏனென்றால் கிறிஸ்துவே அதனை மகிமைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இறுதியாக அருமையானவர்களே பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை என்றால் என்ன? அது எதற்காக எடுக்க அது எடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன் அது எடுக்கப்பட வேண்டும்? மூன்றாவது அதனுடைய நோக்கம் என்ன? நாலாவது என்னவென்றால் இதை என்ன மனநிலையோடு இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையை எடுக்க வேண்டும்? இது பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு அது எடுக்கப்படக்கூடாது. அது பக்க சார்பான வகையிலே இது எடுக்கப்படக்கூடாது. எங்களுடைய பழைய குடும்ப பிரச்சனைகளை முன்வைத்து இது எடுக்கப்படக்கூடாது. அவை இது எப்படியாக எடுக்கப்பட வேண்டும் என்றால் கவனமாக கவனியுங்கள், அது சரியான சிந்தனையோடும் சரியான செயற்பாட்டோடும் அது எடுக்கப்பட வேண்டும். சில வேளைகளில் அது சரியான சிந்தனையோடும் அது பிழையான செயற்பாடோடும் அது எடுக்கக்கூடாது. பிழையான சிந்தனையோடும் பிழையான செயற்பாட்டோடும் அது இருக்கக்கூடாது. அல்லது சரியான செயற்பாட்டோடும் பிழையான சிந்தனையோடும் இது இருக்கப்படக்கூடாது. மாறாக அது சரியான சிந்தனையும் இருக்க வேண்டும், அது சரியான செயற்பாடும் இருக்க வேண்டும். ஆகவேதான் கலாத்தியர் முதலாவது அதிகாரம் மன்னிக்கவன் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அவனை சீர்படுத்த பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இங்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ பாவத்தை செய்தேன் அவர்கள் குற்றத்திலே அகப்பட்டால் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது என்ன மனத்தோடு அதாவது என்ன விருப்பத்தோடு என்ன மனநிலையோடு அது செயற்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது நிச்சயமாக அந்த எடுக்கின்றவர்களுடைய மனநிலையானது அது ஆவியோடும் சாந்தத்தோடும் ஆகவே அந்த ஆத்மாவாலே இருக்கின்ற கரிசனையானது அந்த இருதயமானது இருக்கப்பட வேண்டும். இரண்டாம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆதலால் அவன் என்று சொல்லுகின்ற போதிலே பாவம் செய்யப்பட்டவன், ஆதலால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாத படிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்படுத்திருக்கிறீர்களே என்று உங்களை சோதித்தறியும்படியாக இப்படி எழுதுகிறேன். வேதம் சொல்ற காரியம் என்னவென்றால், அடுத்த காரியம், அந்த சகோதரன் மெய்யாக மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு எங்களுடைய அன்பை நாங்கள் அங்கு பூரணமாக காட்டி எங்களுடைய இருதயமானது அங்கு சாந்தத்தோடும் அன்போடும் அந்த ஆத்துமா தேவனண்டையிலே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஒழுங்காற்று நடவடிக்கைகளை செய்கின்றதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இதை செய்கின்ற வேளையிலே எங்களுடைய மனநிலையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த பாவமானது இனி ஒரு தரம் கூட எங்களுடைய சபைக்குள்ளே அது அனுமதிக்காத வகையிலே கடினமாக உடைப்பட வேண்டும். அந்த பாவமானது அவர்களிலே நாங்கள் கரிசனையும் சாந்தமும் அன்பு உள்ளவராக நாங்கள் இருக்கிறோம் என்றதை மற்றவர்கள் கண்டு நாங்களும் இந்த பாவத்தை செய்தால் எங்களோடு அன்பாக பண்பாக இருப்பார்கள் என்ற நோக்கம் இவர்களுக்கு வராத வகையிலே அது இருக்கப்பட வேண்டும். கவனமாக இருங்கள். ஆகவே நாங்கள் இங்கு விழுந்து போன சகோதரோடு காட்டுகின்ற பாசமும் அன்பும் அவருடைய மனம் திரும்புதலுக்கு படுகின்ற பாடுகளையும் பார்த்து சபையிலே இருக்கின்ற ஒரு தாசனோ அல்லது சகோதரியோ சகோதரனோ நானும் இந்த பாவத்தை செய்தால் சபையானது என்னோடு இப்படி இடைப்படும் என்ற ஒரு நோக்கம் வராத படிக்கு அது கண்டனத்தோடும் அது செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற திமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நீ அவனை கண்டித்து உணர்த்து. ஆக இது விளையாட்டு விஷயம் அல்ல, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விளையாடுகின்றது அல்ல. இது நிச்சயமாக தேவனுடைய சபை சம்பந்தப்பட்டதும், இது தேவனுடைய பரிசுத்தம் சம்பந்தப்பட்டதும், இது தேவனுடைய சாட்சி சம்பந்தப்பட்டதும், இது தேவனுடைய தலை சம்பந்தப்பட்டதுமாக இருக்கிறபடியாலே அது அன்பாக இருக்கின்ற அதே நேரத்திலே கண்டனையோடும் அது நடப்படும். எவ்வளத்திற்கு இரக்கமாக இருக்கின்றதோ அது அவ்வளத்திற்கு அது கடினமாக அது கேட்கப்படும். அதுபடியாக மனநிலையானது அருமையானவர்களே, அது பரிதபிக்கின்ற மனநிலையாகவும் மட்டுமல்ல மற்றவர்களை கண்டிக்கின்ற மனநிலையும் இருக்க வேண்டும். இதை செய்கின்ற போலே எங்களுடைய பாசையிலே சொல்ல போனால், இந்த சபை ஒழுங்கானது இளிச்ச வாய்களைப் போல அல்ல. சில போல நினைக்கக்கூடாது, திரும்ப திரும்ப நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கின்றபடியாலே ஏதோ இந்த சபையானது ஒரு ஏதோ ஒரு பலவீனம் என்கிறது அல்ல அதனுடைய அர்த்தம். வேதம் சொல்ற காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயுக்கு எழுதுகின்றான். எப்படி என்றால், திமோத்தேயு 2 திமோத்தேயு எதிர்த்து பேசுகிறவர்களை சத்திய தேவர்களுக்கு மனந்து அருளத்தக்கதாக அவர்கள் பிசாசாவளிச்சியின்படி செய்யவனாலே புகழுக்கு மறுபடியும் மயக்கந்தது அவன் கண்ணிக்கு மயங்கலாக்கவும் சாந்தமாய் அவர்களுக்கு நீ உபதேசி என்றால் அதனுடைய என்னவென்றால் உபதேசி என்று அவர்கள் சொன்னுடைய அர்த்தம், நீ அங்கு தேவனுடைய வசனத்தை உள்ளதை நீ உள்ளதாக நீ அங்கு சொல்லு. அருமையானவர்களே, இங்கே மற்றவர்களுடைய பாவத்திலே நாங்கள் சந்தோஷப்படுகின்றதோ அல்லது மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து நாங்கள் வாய்க்குருசியாக கதைக்கின்றதோ அல்ல இந்த கிறிஸ்தவ பண்பாடு. எங்களுடைய சகோதரருடைய பாவமானது எங்களுடைய வாய்க்கு இனிப்பாக அது இருக்காமல் எங்களுக்கு கசப்பையும் துக்கத்தையும் உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஒரு சபையினுடைய அங்கத்துவர்கள். ஆனபடியாலே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கின்ற வேளையிலே இருக்கின்ற இந்த மனநிலையானது எங்களுக்கு சுய சரீரத்திலே இருக்கின்ற ஒரு அங்கத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வியாதி என்ன வகையிலே உங்களுக்கு வேதனையை கொடுக்கின்றதோ அதுபோல அது இருக்கின்றதாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த பாவத்தை சபையிலே நடந்த ஒரு சகோதரனுடைய பாவத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி நாங்கள் அவர்களும் பார்க்க திறம் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுடைய பாவத்தை எங்களுடைய வாயிலே போட்டு சப்பு சப்பி துப்புகின்றது மெய்யான கிறிஸ்தவம் அல்ல. அப்படிப்பட்டவர்களும் சபை ஒழுங்கு ஆற்று நடவடிக்கைக்குள்ளாக உட்படுவார்கள் என்பதே அதே தரமையாக பவுல் சொல்லுகின்ற காரியம். அதே பவுல் சொல்லுகிறான் என்னவென்றால், நீங்கள் உங்களை குறித்து இது மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்லது. ஏனென்றால் நான் திரும்ப பகுதியை வாசிக்கின்றேன், ஆனால் இவ்வுலகத்துள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிராதானைக்காரர் இவர்களோடு இவ்வளவு கலந்திருக்க கூடாது எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்க போயிருக்க வேண்டியதா இருக்கும். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் ஒரு விபச்சாரக்காரனையாவது பொருளாசைக்கார் விக்கிராராதனையாவது உதாசீனாவது வெறியாவது கொள்ளையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடைய கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவா நான் தீர்ப்பு செய்கிறேன். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். மெய்யாக மனம் திரும்பாத இவ்வளவு காரியங்களையும் இரக்கத்தோடும் அன்போடும் மனம் திரும்ப அழைத்து அழைத்து திரும்பவும் மனம் திரும்பாதவர்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் இந்த பொல்லாதவர்களை நீங்கள் உங்களிடத்திலிருந்து தள்ளி போடுங்கள். ஆகவே ஒழுங்காற்று நடவடிக்கை என்கின்றது ஒரு மெய்யான ஒரு சபையினுடைய ஒரு குணாதிசயம். அது மனுஷனுடைய விருப்பத்தின் படியல்ல, அது தேவனுடைய விருப்பத்தின் படியே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதனுடைய நோக்கத்தை அறிவீர்கள், அதன எதற்காக அதற்கான காரணத்தை அறிவீர்கள், அது என்ன மனநிலையோடு செய்யப்பட வேண்டும் என்பதை அறிவீர்கள். அந்தபடியால் இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்தினால் என்ன விஷயம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒன்று தெசலோனியர் 5:14 சொல்லுகின்ற காரியம், மேலும் சகோதரரே நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திருநற்றவர்களை கேட்குங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனுக்கு மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் சோஸ்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சபை அங்கத்துவர்களோடு எங்களுக்கு இருக்க வேண்டிய உறவு அப்படி இருக்க வேண்டும். அவை எங்களுடைய எல்லா விதமான நடைமுறை ஒழுங்குகளும் அது செயற்படுத்தப்பட்டும் அந்த ஆத்மாவானது மனம் திரும்பவில்லை என்றால், தேவன் சபைக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பு என்னவென்றால், நீங்கள் உடனடியாக அவர்களை சபையிலிருந்து நீக்கிப் போடும். ஆகவே அருமையாளர்களே, எங்களுடைய சபையானது தேவனுடைய பாவங்களை வெளிப்படையாக செய்யாத படிக்கு தேவன் எங்களை தெளி தந்திருக்கின்றார். நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது வெளிப்படையான பாவத்திற்கு சபையானது உங்களுக்கு தண்டனையை தரும். வெளிப்படையான பாவத்திற்கு சபையானது உங்களை ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளான பாவங்களை வைத்து குந்தி இருக்கின்றவர்களுக்கு தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பு நாளிலே ஒழுங்காற்று நடவடிக்கை எடுப்பார். வேதம் சொல்லுகின்ற விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று, விபச்சாரம் வெளியாக செய்தவனுக்கு சபையானது ஒழுங்கான சட்ட நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இச்சையிலே இருதயத்திலே இச்சைகளை வைத்து இருதயத்திலே இந்த காமத்திலே புணர்வு கொண்டிருக்கின்ற ஜனங்களை சபை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்க அனுமதி அல்ல. அது மாறாக இறுதியிலே தேவன் அவர்களை ஒழுங்கா நடவடிக்கை எடுப்பார். விக்கிரகங்களை வழிபட்டவர்களுக்கு தேவன் சபையானது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கும். ஆனால் பண ஆசைகளும் எரிச்சல்களும் பொறாமைகளும் இருக்கின்ற எங்களுடைய உலகத்தினுடைய அநேக விக்கிரகங்களை வைத்திருக்கின்ற எங்களை தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். தேவன் ஒரு நாள் எங்களுக்கு ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பார். அருமையானவர்களே, வெளியாலே பொய் சொன்னவர்களையும் கொலை செய்தவர்களுக்கும் தேவன் சபையான ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தாலும், சகோதரோடு சண்டைகளும் எரிச்சல்களும் இருதயத்திலே கசப்புகளும் பொறுப்புகளோடு இருக்கின்ற ஒவ்வொரு மாயமுள்ள இருதயங்களையும் தேவன் தன்னுடைய வருகையின் போது அவர் ஒழுங்காற்று நடவடிக்கையை உங்களுக்கு எடுப்பார். ஆனபடியாலே சபையினுடைய இந்த ஒழுங்காற்று நடவடிக்கை ஆன தர்மியார்களே, வெளிப்படையாக பாவம் செய்தவர்களை சபையானது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கிறதனுடைய படம் என்னவென்றால், அவருடைய செய்தி என்னவென்றால், இங்கு இருதயத்திலே இப்படியான பாவம் உள்ளவர்களையும் ஒரு நாள் கிறிஸ்து வந்து இது ஒழுங்காற்று நடவடிக்கையை எடுப்பார் என்ற செய்தியையும் அது தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கின்றதாகவே இருக்கின்றது. அதற்காகத்தான் வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், உங்களை தேவன் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு விருப்பமா? தேவன் ஒழுங்காற்று நடவடிக்கை உங்களை எடுப்ப விருப்பமா? அது இல்லை என்றால் மற்றவர்களையும் எடுக்கக்கூடாது என்ற விருப்பத்தோடு நாங்கள் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயற்படுகின்ற சபையாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையின் மூலமாக கற்றுத்தருகின்ற பாடமாகவும், இந்த ஒழுங்கார் சபையில் நடக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் எல்லாரும் அறிந்திருக்கின்ற பிரகாரமாய் அது பரலோகத்திலே அது ஒரு நாள் நடக்கின்ற ஒரு செய்தி என்றே நாங்கள் பார்த்தோம். அது இந்த நிகழ்விலும் அதுதான். என்னவென்றால், இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையானது அது சபையிலே அது எடுக்கப்படுவதனுடைய படம் என்னவென்றால், ஒரு நாள் தேவன் திரும்ப வந்து எங்களுடைய இருதயங்களை பார்த்து அவர் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுப்பார். ஆகவே சபையில் இருக்கின்ற நீங்கள் யாவரும் உங்களுடைய எரிச்சல்கள், பொறாமைகள், பாவங்கள், காமங்கள், எல்லா விதமான மாம்ச ரீதியான சிந்தனைகளையும் பணாசைகளையும் பெருமைகளையும் நீங்கள் விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்களும் ஒரு நாள் தேவனுடைய ஒழுங்காற்று நடவடிக்கைக்குள்ளாக இருப்பீர்கள் என்பதே. அருமையானவர்களே, இந்த வேதனையான இந்த காரியங்கள் எங்களுடைய சபைக்கு அது நடைபெறாத வகைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பரிசுத்தத்திலும் அன்பிலும் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஜெபமானது நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. ஆமேன்.